بسم الله الرحمن الرحيم.
الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أيها الإخوة في الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. قال الله عز وجل: إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் நம்மீது சுமத்தி இருக்கக்கூடிய கட்டாய கடமையாக இருக்கக்கூடிய இஷா தொழுகை நிறைவேற்றிவிட்டு, கலாமுல்லா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வினுடைய பேச்சாகிய திருக்குர்ஆன் அருளப்பட்ட, அது தொகுக்கப்பட்ட வரலாறு, அதை பற்றிய சில செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம். நீங்கள் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்படுவதற்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களுடைய இந்த வருகை நிச்சயமாக இறைவனிடத்தில் பதிவு செய்யப்படுகிறது, அதற்காக நன்மை எழுதப்படுகிறது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த வகுப்புக்குள்ளே செல்கிறேன். ஏற்கனவே இதை பற்றிய சில பாடங்களை நாம் நடத்தியிருக்கிறோம். அதை பற்றிய ஒரு சிறிய மீள் பார்வையுடன் அடுத்த பாடத்திற்கு செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகின்றேன். குர்ஆன் என்பது அது ஒரு வகையாகும் என்று சொல்லி, வகையினுடைய பல வகைகளை பற்றி நாம் படித்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். வகை என்பது எத்தனை வகை, அந்த வகைக்கு உள்ளே அடங்கியிருக்கக்கூடிய பிரிவுகள் எத்தனை என்பதை பற்றியெல்லாம் விரிவாக நாம் கடந்த பாடங்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையினுடைய வெளிப்பாடுதான் இந்த அருள்மறையல் குர்ஆனாக அல்லாஹ்வுடைய பேச்சாக இருக்கக்கூடிய இந்த கலாமுல்லாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, இந்த குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, ஏன் அவ்வாறு அருளப்பட்டது என்பதை பற்றிய சில செய்திகளையும் கடந்த பாடத்திலே நாம் படித்திருக்கிறோம். இந்த குர்ஆன் மற்ற வேதங்களைப் போல ஒட்டுமொத்தமாக அருளப்படவில்லை, இது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இறுதி வேதமாக இருக்கிறது என்ற காரணத்தினாலே, அது பாதுகாக்கப்பட்டாக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை 23 ஆண்டு காலமாக சிறுகச் சிறுக அருளியிருக்கிறார் என்ற தகவல்களையும் நாம் தெரிந்து கொண்டோம். இப்போது நாம் இது குறித்து மேலும் சில தகவல்களை அறிய இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை பாதுகாப்பதாக உத்தரவாதம் தந்திருக்கிறான். இன்னா லஹு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிழூன். இந்த குர்ஆனை நாமே அருளியிருக்கிறோம், நாமே அதை பாதுகாப்போம் என்று இந்த குர்ஆன் கடைசி வரையிலும் இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறார். அந்த உத்தரவாதம் எப்படி நிறைவேற்றப்படுகிறது, அந்த உத்தரவாதத்தின் மூலமாக இந்த குர்ஆன் எவ்வாறு பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை பற்றிய செய்திகளைத்தான் நாம் இப்போது படித்துக் கொண்டு வருகிறோம். அந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார். அந்த நடவடிக்கைகளில் ஒரு சில நடவடிக்கைகளை பற்றி நாம் கடந்த வாரத்தில் கடந்த பாடத்தில் படித்திருக்கிறோம். அது என்ன நடவடிக்கை என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறுக சிறுக அதை அருளியிருக்கிறான், மொத்தமாக அருளாமல் அதை சிறுக சிறுக அருளியிருக்கிறான். அப்போதுதான் அது மனதிலே ஆழமாக பதியும் என்ற காரணத்தினாலே. பொதுவாக ஒரு விஷயத்தை, ஒரு தகவலை நாம் நம்முடைய மனதிலே பதிய செய்வோம் என்று சொன்னால், அதை சிறுக சிறுக 2 வரிகள், 3 வரிகள், 4 வரிகள் என்று நாம் பதிய செய்கிற பொழுதுதான் நம்முடைய ஆழ் மனதிலே அது அழிக்க முடியாத அளவிற்கு பதிந்து போய்விடுகிறது. அந்த வழிமுறையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைபிடித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனுடைய வசனங்களை அருளியிருக்கிறார். இந்த குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்படக்கூடிய நேரத்தில் அதை எதிர்கொள்ளக்கூடிய, அந்த வசனங்களை உள்வாங்கக்கூடிய நபிகள்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், இந்த வசனம் அருளப்படக்கூடிய இந்த வசனம் ஜிப்ரீல் வந்து தரக்கூடிய இந்த வசனம் நம்முடைய மனதிலே பதியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக ஜிபிரீல் அந்த வசனங்களை ஓத ஓத அதை தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். உதாரணமாக ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் கூடவே ரசூலுல்லாஹும் அந்த வசனம் முடிந்தவுடன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்வார்கள். அவர்கள் உதட்டால் முணுமுணுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது ஜிபிரீலுக்கு நன்றாக தெரிந்தது. எதனால் இவ்வாறு அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால், ஜிபிரீல் ஓதி காட்டக்கூடிய அந்த வசனங்கள் எங்கே மனதிலே நிற்காமல் பதியாமல் மறைந்து போய்விடுமோ, மறக்கடிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக ஜிபிரீல் ஓத ஓத அதற்கு பின்னாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த வசனங்களை திருப்பி ஓத ஆரம்பித்தார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அப்படி செய்ய தேவையில்லை என்று அவர்களுக்கு வசனத்தை அருளுகிறார். அந்த வசனம் 75வது அத்தியாயத்தில் 16வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. லா துஹர்ரிக் பிஹி லிஸானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா என்ற அந்த வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவருடைய செயலை எதிர்த்து பேசுகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவ்வாறு செய்ய தேவையில்லை என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார். நீர் அவசரப்பட்டு உம்முடைய நாவை நீர் அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குர்ஆனுடைய வாசகங்கள் வரிகள் மனதிலே பதியாமல் போய்விடுமோ என்ற பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக உம்முடைய நாவை நீர் ஜிபிரீல் ஓத ஓத நீரும் ஓதி அசைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அந்த குர்ஆனுடைய வசனங்களை உம்முடைய மனதில் பதிய செய்வது, அதை தொகுப்பது நம்முடைய கடமையாக, நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கு பொறுப்பேற்றுக் கொண்டான். ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபி குர்ஆனா, எனவே நாம் அதை ஓதி காட்டுகிற பொழுது அதை நீர் செவிமடுப்பதன் மூலமாக பின்தொடர்ந்து கொண்டே வர வேண்டும். தொடர்ந்து நிற்கக்கூடாது, ஓதக்கூடாது. நாம் குர்ஆனுடைய வசனங்களை ஜிப்ரீல் மூலமாக ஓதி காட்டுகிற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்று சொன்னால், அந்த வசனங்களை செவிமடுத்துக் கொண்டிருக்க வேண்டுமே தவிர நீங்க நினைக்கக்கூடாது, ஓதக்கூடாது. அவர் ஓத ஓத அவருக்கு பின்னாலே நீங்க நினைக்கக்கூடாது, தொடர்ந்து ஓதக்கூடாது என்று சொல்லி, அவ்வாறு ஓத தேவையில்லை என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறார். நமக்கும் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. சில பேருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நினைவாற்றலை அதிகமாக கொடுத்திருப்பான். அதாவது ஒரு தடவை படித்தாலே உங்களுடைய மனசுல நல்ல ஆழமாக பதிந்து போய்விடும். சில பேருக்கு 2 தடவை படிக்கணும், சில பேருக்கு 3 தடவை, சில பேருக்கு 5 தடவை, சில பேருக்கு 10 தடவை, சில பேருக்கு எத்தனை தடவை படித்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அதில் வந்து ஏற்றத்தாழ்வு வைத்திருக்கிறான். அதாவது அந்த நினைவு திறனில் அல்லாஹ் ஏற்றத்தாழ்வு வைத்திருக்கிறான். கல்வியினுடைய அடித்தளமே அதுதான், கல்வியினுடைய அடித்தளமே நினைவு திறன் தான். இந்த நினைவுத்திறனை பொறுத்தவரை மற்ற விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவ்வாறு வேறுபாட்டை ஏற்படுத்தி வைத்திருக்கிறாங்க. செல்வத்தில், அழகுல, அறிவுல, அந்தஸ்துல, இந்த மாதிரி எல்லாம் ஏற்றத்தாழ்வு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவ்வாறு ஏற்படுத்தி வைத்திருக்கிறானோ, அதே போல நினைவு திறனிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில ஜிப்ரீல் ஒரு முறை ஓதி காட்டினே போதுமானது, அது அவருடைய உள்ளத்துல பதிவாகிவிடும் என்ற அளவிற்கு அல்லாஹ் அவருடைய நினைவு திறனை வைத்திருக்கிறான். ஆனால் நம்முடைய நினைவு திறன் அப்படி அல்ல. நம்ம காலையில் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கறத நினைச்சிருவோம், மறந்து போயிடுவோம். மத்தியானம் மறந்து போயிடுவோம். மத்தியானம் என்ன சாப்பிட்டோம் அப்படிங்கறத ராத்திரி மறந்து போயிடுவோம். அந்த அளவில் தான் நம்முடைய நினைவு திறன் இருந்து கொண்டிருக்கிறது, ரொம்ப பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் அதில் வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் அந்த குர்ஆனை பதிய செய்யக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு விட்டான். அப்ப இது எதை காட்டுகிறது? குர்ஆன் நிச்சயமாக அது பாதுகாக்கப்பட்ட வேதம் என்பதனுடைய முதல் அறிகுறியாக, முதல் அடையாளமாக இது இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் அது முதல்ல பதிஞ்சாதான் அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அந்த வசனங்களை ஓதி காட்ட முடியும். அவங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியல அப்படிங்கும் போது அந்த வசனம் திரும்ப ரிக்கவரி பண்ணி சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயம். அது அதனால அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக முதல்ல பதிஞ்சு ஆகணும். அப்ப குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால், இது யாருக்கு முதலாவதாக அருளப்படுகிறதோ, அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக யாருக்கு முதல் முதலாக அருளப்படுகிறதோ அவருடைய உள்ளத்தில் கண்டிப்பாக அது பதியப்பட்டே தீர வேண்டும் என்ற காரணத்தினால ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தை பொறுத்தவரையில அந்த உள்ளத்துல வந்து பதிய செய்யக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட அதுலயும் ஒரு நியதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்பற்றுகிறார். அதாவது குர்ஆனை அவங்களுடைய உள்ளத்துல பதிய செய்யக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆனாலும் அதிலே ஒரு நியதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்பற்றுகிறான். என்ன நியதி என்று சொன்னால், ஒட்டுமொத்தமாக குர்ஆனை ஒரே நேரத்தில் அருளி அதை கூட ரசூலுடைய உள்ளத்துல அல்லாஹ் நினைக்க அனுப்பி பதிய செய்ய முடியும். ஆனா நினைச்சில்லை, அப்படி செய்யவில்லை. அதை சிறுக சிறுகத்தை அனுப்பிச்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு அருளி அதை உள்ளத்தில் அனுப்பிச்சான், பதிய செய்கிறான். ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி பொறுத்தவரையில் அவங்க வந்து ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு முன்மாதிரி. அவரிடமிருந்து இந்த வசனங்களை வாங்கக்கூடியவர்கள் எவ்வாறு தங்களுடைய உள்ளத்தில் பதிய செய்ய வேண்டும் என்பதற்கு அவர்கள் ஒரு ரோல் மாடலாக ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஏற்பாட்டை அனுப்பியிருக்கிறார், செய்து வைத்திருக்கிறார். அப்ப அவருடைய உள்ளத்துல பதிய செய்யக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அந்த மாதிரி அதை சிறுக சிறுகத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் அருளியும் இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நாம் எனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இவர் ரசூலுல்லாஹி பொறுத்தவரையில அவங்களுடைய உள்ளத்துல வந்து ஒரு தடவை பதிஞ்சிட்டுனா அக்பரம் அது அழியாது, அல்லாஹ் நினைச்சா தான் அது அழிவே தவிர அல்லாம அதை அழிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏனென்று சொன்னால் இந்த குர்ஆன்ல தெளிவா அல்லாஹ் சொன்னா அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா, அந்த குர்ஆனுடைய வசனங்களை தொகுப்பது சேகரிப்பது உள்ளத்திலே பதிய செய்வது நம்முடைய கடமை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்படுத்திக் கொண்டிருக்கிற காரணத்தினால அவங்களை பொறுத்தவரையில அது மறைந்து போயிடுமோ மறந்து போயிருமோ அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. ஆனா அவங்க ஒரு இறை தூதர் அப்படிங்கிற காரணத்தினால அவர்களுக்கு வரக்கூடிய வசனங்களை அவர்கள் தங்களுக்கு உள்ளே என்ன செய்ய முடியாது, வைத்துக் கொள்ள முடியாது. அவங்க என்ன செய்ய வேண்டியிருக்குது, அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு அந்த வசனங்களை ஓதி காட்ட வேண்டியிருக்கிறது. பொதுவாக இறை தூதருடைய கடமைகள் எத்துலு அலையும் ஆயாத்தி வைசக்கியும் வாழி முகமில் கித்தாமோ அழைக்குமா, இறைத்தருடைய பொறுப்பு என்ன, அவருடைய பணி என்ன, அவருடைய வேலை என்ன அப்படிங்கறத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல சொல்லும் போது எத்துலு அலையும் ஆயாத்தி, அவர் அல்லாஹனுடைய வசனங்களை ஓதி காட்டுவார். அல்லாஹ் வந்து என்ன வசனங்களை அருளிருக்கிறானோ அந்த வசனங்களை அந்த இறை தூதர் ஒன்று விடாமல் எதையும் மறைக்காமல் அப்படி என்ன செய்யணும், அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யணும், ஓதி காட்ட வேண்டும். அந்த குர்ஆனையும் குர்ஆனை தாண்டி இன்னொரு செய்தியா இருக்கக்கூடிய ஹதீஸையும் அந்த மக்களுக்கு கற்றுத்தர வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு வசனத்துல சொல்லி காமிக்கிறான். அப்ப அவங்களுக்கு வரக்கூடிய அருளப்படக்கூடிய அந்த வசனங்களை சஹாபா பெருமக்களுக்கு அவர்கள் கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். அதனால எந்த வசனம் வந்தாலும் உடனடியே அனுப்பிவாங்க, அந்த வசனத்தை அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லிடுவாங்க, ஓதி காமிச்சிருவாங்க. ஆனாலும் பொத்தா பொதுவா போற போக்கில் அப்படி நினைச்சு ஓதி காமிக்கிறது கிடையாது, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எவ்வாறு திட்டமிட்டிருக்கிறாரோ அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிஜம் திட்டமிட்டார்கள். இந்த குர்ஆன் அழிந்து போய்விடக்கூடாது, பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய வாக்கு மெய்யாக வேண்டும், மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை உருவாக்கினார்கள். அவங்களுக்கு வரக்கூடிய வசனங்களை சும்மா பொதுவாக அப்படி சொல்லிட்டு போகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கென்று சில எழுத்தர்களை வைத்திருந்தார்கள், ரைட்டர்ஸ், எழுதி அளிக்கக்கூடிய நன்கு எழுதக்கூடிய ஆற்றலுள்ள திறமையுள்ள எழுத்தர்களை வைத்திருந்தார்கள். அந்த எழுத்தர்களை கூப்பிட்டு அழைச்சி அனுப்பிச்சுவாங்கன்னா அவங்கள ரெண்டு பேரையும் அல்லது ஒருத்தரை அழைச்சி அவங்கள்ட்ட அந்த வசனத்தை ஓதி காமிப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா மற்றவர்களுக்கு என்ன செய்வாங்க, ஓதி காமிப்பாங்க. இப்படியே தான் அந்த வசனங்கள் எல்லாருக்கும் நிச்சயம் பரவும். இது ப்ரொஃபஷனலா தொழில் ரீதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டு செய்த நடவடிக்கையாகும், தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வு கிடையாது. குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும், முறையாக தொகுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் செய்த முறையான நடவடிக்கை இது. அப்போ அவர்களுக்கென்று சில எழுத்தர்களை சில ரைட்டர்ஸை வச்சிருந்தாங்க, அவங்கள யாராவது ஒன்று ரெண்டு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு அருளப்படக்கூடிய அந்த வசனத்தை நினைச்சுவாங்கன்னா ஓதி காட்டுவாங்க, அவங்க நினைச்சுவாங்க அந்த வசனத்தை எழுதி எடுப்பார்கள், அந்த வசனத்தை நினைச்சுவாங்க எழுதி எடுப்பார்கள். யார் ரசூலுல்லாஹ் தேர்வு செய்து வைத்திருந்தார்களோ அவர்கள் மனதிலும் அதை பதிவு செய்தார்கள், எழுத்திலும் அதை பதிவு செய்தார்கள், இதயங்களிலும் பதிவு செய்தார்கள், வரிகளிலும் எழுத்துக்களிலும் அதை பதிவு செய்தார்கள். இந்த மாதிரிப்பட்ட டெக்னாலஜி இறங்கிய காலம் அந்த காலம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பேப்பர் பென்சில் பேனா அதையும் தாண்டி கம்ப்யூட்டரு என்ன அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரிப்பட்ட காலம் அந்த காலம் அல்ல. அந்த காலத்தில் எழுத்து சாதனைகள் என்பது ரொம்ப குறைவாக இருந்தது. இயல்பாகவே அரபுகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து நினைவு திறன் அதிகமாக இருந்துச்சு. நினைவு திறன் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு காரணம் எழுத்து சாதனைகள் குறைவாக இருந்தது. எழுத்து சாதனங்கள் எழுதியிருப்பதற்கு சாதனங்கள் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால இயல்பாகவே நினைவு திறன் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. இப்ப நம்ம கூட ஒத்து பார்க்கலாம், நம்முடைய முன்னால் உள்ள நினைவு திறன் எப்படி இருந்தது, இப்போ உள்ள நினைவு திறன் எப்படி இருக்குன்னு ஒத்து பார்க்கலாம். இப்ப யாரு நம்ம தாயாருடைய நம்ம மனைவியுடைய செல்போன் நம்பர் கூட நமக்கு ஞாபகத்தில் இருக்காது. ஏன்னு சொன்னா எல்லாமே செல்போன்ல நினைக்க முடியுது, ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது, பதிவு பண்ணி வைக்க முடியுது அப்படிங்கறதுனால, பதிவு பண்ணி வைக்கிறதுக்கு இன்னொரு டிவைஸ் இன்னொரு கருவி இருக்கு அப்படிங்கறதுனால நம்ம மூளை நினைச்சது அதை பதிவு செய்ய மறுக்குது, அதை நினைவுல வச்சிருக்க மறுக்குது. இதான் இயல்பு அப்படிங்கிறது. ஆனா இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால நம்ம ஒரு 10-15 நம்பரா நினைச்சுவோம் ஞாபகத்தில் வச்சிருந்துருப்போம். நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க, அதான் இந்த கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த செல்போன் இந்த டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னால நம்ம டைரியில எழுதி வச்சிருப்போம், முக்கியமான நம்பர்கள் வந்து நம்முடைய மெமரியில வச்சிருப்போம், மெமரியில வச்சு அந்த நம்பரை டக்கு டக்குன்னு அடிப்போம். அது ஒரு காரணம். ஆக மொத்தத்தில் எழுத்து சாதனங்கள் வந்து குறையும் போது, அதாவது எழுதி எடுப்பதற்கு பதிவு செய்வதற்குரிய கருவிகள் குறையும் போது நினைவு திறன் ஆட்டோமேட்டிக்காக நினைச்சிரும், அது வளர்ந்துடும். இப்ப அரபுகளை பொறுத்தவரையில் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்களோட பல சிறப்பு அம்சங்கள் இருந்தன. அதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்று சொன்னால், இயல்பாகவே நினைவு திறன் மிக்கவர்களாக இருந்தார்கள். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டக்கூடிய அந்த வசனங்களை பொறுத்தவரையில அந்த வசனங்களை அவர்கள் எழுதி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதை நினைச்சாங்க, நினைவிலும் தேக்கி வைத்திருந்தார்கள், மனதிலும் பதித்து வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறத நாம புரிய வேண்டும். அப்போ ரெண்டு விதத்துல குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டு விதத்துல குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, இதயத்தில் மனனம் செய்து அது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நினைக்கப்பட்டிருக்கிறது, அது எழுதி வைத்து எழுத்து வடிவில் வைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்போ பைபிள் வந்து இருக்குதா, பைபிள் வந்து மாறி போச்சு. முன்னாள் பைபிள் இப்ப கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு சொன்னோம்னா, கிறிஸ்துவ சமுதாயம் அதாவது கிபி 300 வாக்குல வந்து கிறிஸ்துவ சமுதாயம் வந்து கடுமையான முறையில் வந்து தாக்கப்பட்டாங்க, யூதர்களை வந்து அழிக்கப்பட்டாங்க. அழிக்கப்பட்ட சமயத்தில் அவங்கள்ட்ட அந்த வேதங்களை எழுதி வச்சிருப்பாங்களா இல்லையா, அந்த வேதம் அந்த வேத புத்தகங்கள் முழுசுமா அழிஞ்சு போச்சு. அதில் திரும்பி எழுதி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உண்மை கிடையாது. அப்போ வந்து யாருமே மனப்பாடம் பண்ணி வச்சது ரொம்ப கம்மி, மனப்பாடத்தில் வச்சிருந்து ரொம்ப கம்மி. அப்போ வந்து இந்த பைபிள் வந்து அழிந்து போனதற்கு, அதில் மாற்றம் வந்ததற்கு, மாற்றங்கள் திருத்தங்கள் ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்பதை பற்றி சொல்லும் போது வேனுக்குமே அதில் கையாடல் செய்திருக்கிறாங்க ஒரு விஷயம். ரெண்டாவது, கிறிஸ்தவ சமுதாயம் ஒட்டுமொத்தமாக யூதர்களால் அழிக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவருடைய புனித நூலாக இருந்த இந்த இஞ்சியிலும் அழிக்கப்பட்டு போனது அப்படிங்கிறதுனால ஏதோ யாருக்கா தெரிஞ்சு வச்சிருந்த விஷயங்களை எழுதி சேர்த்து வச்சிருந்தாங்களே தவிர அதுதான் இன்னைக்கு பைபிளாக இருக்குது. அல்லாம அன்னைக்கு இஞ்சியில் உண்மையிலேயே ஈசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட செய்திகள் எதுவாக இருந்தவோ அந்த உண்மையான செய்திகள் முற்றிலுமா அழிஞ்சு போச்சு, அழிந்து போய்விட்டது. ஆக மொத்தத்தில் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், அதாவது எழுதி பதிவு செய்வது மட்டும் புத்திசாலித்தனம் அல்ல, மனதளவிலும் அது பதியப்பட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு விஷயத்திலும் கவனம் செலுத்தினார். ஒரு சமயம் இப்போ வந்து எழுத்து வடிவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வந்து அழிஞ்சு போனா கூட மனசில் இருக்க நினைக்க முடியாது, அழிக்க முடியாது. அதனால் ரெண்டுமே தேவைப்படுகிறது. ரெண்டை கவனத்தில் வச்சுதான் ரசூலுல்லாஹி அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தார்கள். அப்போ அதுக்குன்னு சில எழுத்தர்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த எழுத்தர்கள் யார் அப்படின்னு சொன்னால், அவங்க எழுத்தருடைய பேரை சில பேரை சொல்றேன், ஜெய்துபுனு சாபித். ஜெய்துபுனு சாபித் இவங்க வந்து ரசூலுல்லாஹினுடைய வகையை குர்ஆனுடைய வசனங்களை எழுதி எடுக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் நியமித்திருந்த எழுத்தர்கள் ஒருவராக இருந்தார்கள். அடுத்ததாக அப்துல்லா பின் மசூத், அவங்க ஒரு ரைட்டராக இருந்தாங்க. அப்புறமா முஹாது பின் ஜபல், உபை பின் காப், அலி பின் அபி தாலிப், முஹாவியா, இன்னும் பல நபி தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எழுத்து பணிக்காக வைத்திருந்தார்கள். அப்போ அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த குர்ஆனுடைய வசனங்களை எழுதி எடுத்தார்கள். சரி, எதில் எழுதி எடுத்தாங்க? அப்படின்னா எழுத்து சாதனங்கள் கிடையாது, இன்னைக்கு மாதிரி பேப்பருக்கு கிடையாது, பென்சில் கிடையாது, பேனா கிடையாது, கலம் வைத்திருந்தார்கள். கலம் தானே, பேனாக்கு கலம்னா சொல்லுவாங்க. கலம்னா உண்மையில கலம்னா இதுக்கு பேர் கலம் கிடையாது. கலம்னா என்ன தெரியுமா, இந்த மூங்கில் இருக்கு பாருங்க, மூங்கில மூங்கில வந்து ஷார்ப்பா சீவி வச்சிருப்பாங்க. அதான் எழுதுறதுக்கு ஏற்ற மாதிரி ஷார்ப்பா முனையோட நினைச்சிருவாங்க, சீவி வச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு கலம், கலம்னா என்ன, செதுக்கப்பட்ட பொருள் அப்படின்னு அர்த்தம். கலம்னா செதுக்கப்பட்ட, அதனால தான் பென்சில், பென்சில் ஷார்ப்னருக்கு மிக்கலமா என்று சொல்லுவாங்க, மிக்கலமா செதுக்கக்கூடிய கறி அப்படின்னு சொல்லுவாங்க. கலம்ல இருந்து வந்ததும் மிக்கலமா அப்படி. அப்போ கலம்னா செதுக்கப்பட்ட, அந்த மாதிரி கலம் தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த தாயத்து தடலாம் எழுதுவாங்க தெரியுமா, அந்த பீங்கான்ல எழுதி பிடிப்பாங்க இல்லையா, பீங்கான்ல இந்த ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொல்லி இந்த வரும்போது இந்த குராசிகளுடைய வட்டாரத்தில் இந்த மாதிரிப்பட்ட பழக்கங்கள் இருக்கிறது. கலம் வச்சுருப்பாங்க, ஒரு இங்கு அவங்களும் ஓனாக தயாரித்து வச்சுருப்பாங்க. இந்த அரிசியை கறியை வச்சு பொடிச்சு அதை பவுடராக்கி அதை தண்ணியில் கரைச்சி அதில் முக்கிய நிச்சயமானா அந்த பீங்காய் பாத்திரத்தை எழுதி கொடுப்பாங்க, அதை கரைச்சி குடிச்சாலும் நோயெல்லாம் குணமாயிரும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஐதீகமாக நம்பிக்கையாக இருந்தது. அந்த மாதிரிப்பட்ட கலமை தான் அன்னைக்கு பயன்படுத்தினாங்க. சரி, கலமை வந்து எழுதுறதுக்காக பயன்படுத்தினாங்க. மூங்கில்ல வந்து செதுக்கி வச்சிருந்த அல்லது மரத்தில் செதுக்கி வச்சிருந்த கலமை பயன்படுத்தினாங்க. சரி, எழுதுறதுக்கு எதை பயன்படுத்தினாங்க, அதை எழுதி பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து அன்றைக்கு அவங்கள்ட்ட இருந்த சாதனங்கள் வந்து தோல், தோல் இருந்துச்சு, தோல்கள் நினைச்சாங்க எழுதி பாதுகாத்து வைத்திருந்தாங்க. அது மாதிரி மரப்பட்டைகள், மரப்பட்டைகள் இருந்தன, பலகைகள் இருந்தன, மரப்பட்டைகளை பலகைகளில் அதை எழுதி பாதுகாத்தார்கள். அது மாதிரி கற்கள், கற்களில் எழுதி பாதுகாத்தார்கள். இந்த மாதிரி தோலில், கற்களில், மரப்பட்டைகளில் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் அதை எழுதி அதை பதிவு செய்து வைத்திருந்தார்கள். வேற எழுதி பாதுகாக்கிறதுக்கு வேற சாதனங்களும் கிடையாது. இந்த காலகட்டம்தான், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நியமிக்கப்பட்டிருந்த அந்த எழுத்தர்களை கொண்டு மரப்பட்டைகளிலும் பலகைகளிலும் அது மாதிரி தோள்களிலும் என எழுதி அளிக்கப்பட்ட அந்த காலகட்டம்தான் குர்ஆன் தொகுக்கப்பட்டதனுடைய முதலாவது காலகட்டம் என்று அறியப்படுகிறது. அல் மஹலத்துல் ஊலா ஃபி ஜம்அல் குர்ஆனில் கரீம், குர்ஆனை தொகுப்பதற்காக பல காலகட்டங்கள் இருந்திருக்கிறது. அதில் முதல் காலகட்டமாக இந்த காலகட்ட வரலாற்றில் அறியப்படுகிறது. இது முக்கியமான ஒரு காலகட்டம். அடுத்து இன்னொரு காலகட்டம் வருகிறது. இந்த காலகட்டத்திற்கு அடுத்த காலகட்டத்திற்கு உள்ள வேறுபாடு என்ன அப்படிங்கறத நீங்கள் முதல்ல வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னா, இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்து அவங்களுக்கு என்னென்ன வசனங்கள் வந்தனவோ அத்தனை வசனங்களும் எழுதி எடுக்கப்பட்டு விட்டன. எந்த வசனம் மிஸ் ஆகாம எல்லா வசனங்களும் எழுதி எடுக்கப்பட்டன. இந்த மாதிரிப்பட்ட மரப்பட்டைகள்ல, ஓலையில, கல்ல எல்லாத்தையும் எழுதி எடுக்கப்பட்டன. ஆனா இவையெல்லாம் வந்து தொகுக்கப்படவில்லை. ஒரு முஸ்தஹஃபா நினைக்கப்படல, ஒரு முஸ்தஹஃபாக இன்றைக்கு நாம வந்து அதாவது அட்டை டு அட்டை வச்சிருக்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி ரேப்பர் டு ரேப்பர், இந்த மாதிரி ஒரு முஸ்தஹஃபாக ஒரு தொகுக்கப்பட்ட, முழுமையாக தொகுக்கப்பட்ட ஒரே இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குர்ஆனாக அன்றைக்கு இருக்கவில்லை. எல்லாம் சிதறி கிடந்தது, எல்லாமே எழுதி பாதுகாக்கப்பட்டிருந்தது, ஆனால் சிதறி கிடந்தது. எப்படி சிதறிஞ்சு அப்படின்னா, இவட்ட ஒரு ரெண்டு சூறா இருக்கு, அவர்கிட்ட ஒரு பத்து சூறா இருக்கு, இவட்ட ஒரு அஞ்சு சூறா இருக்கு, இவட்ட ஒரு பத்து வசனம் இருக்கும். இந்த மாதிரி அது சிதறி கிடந்தது, தொகுக்கப்படாமல் ஒரு முஸ்தஹஃபாக ஒட்டுமொத்த குர்ஆனாக தொகுக்கப்படாமல் சிதறி கிடந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மனதளவிலும் பாதுகாக்கப்பட்டிருந்தது, அது மாதிரி எழுத்து வடிவிலும் பாதுகாக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. ஆனாலும் கூட அதற்கடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் தொகுக்கப்பட்ட அந்த தொகுப்போடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இதற்கும் அதற்கு உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வந்து குர்ஆன் தொகுக்கப்பட்ட பொழுது அது சிதறி கிடந்தது, ஒரு முஸ்தஹஃபாக தொகுக்கப்பட்டிருக்கவில்லை. இப்ப அடுத்த காலகட்டம் வருகிறது. யாருடைய காலகட்டம் வருகிறது என்று சொன்னால், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய காலகட்டம் வருகிறது. அவங்கதான் ரசூலுல்லாஹிக்கு பிறகு அடுத்த ஹலீஃபாக ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார்கள். ஆட்சி பொறுப்புக்கு வந்து அவங்க நினைக்கிறாங்கன்னா ஆட்சி பொறுப்புல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆட்சியில வந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு ஏகப்பட்ட சவால்கள் காத்திருக்கிறது, நிறைய சவாலை எதிர்கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் யாருமே வாலாட்டல, வால் அசைக்கல, ஏன்னா ஒட்ட நறுக்கி போடுவாங்க இல்லையா எல்லாருக்கும் தெரியும். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதற்கு பிறகு ஒரு சில பேர் வாலாட்ட ஆரம்பித்தார்கள், சில பேர் ஜக்காத்து தரமாட்டேன் என்று மறுத்தார்கள். அது வரைக்கும் ஜக்காத்து கொடுத்து கொண்டிருந்தவர்கள், தங்களுடைய சொத்துக்களுக்கு முறையாக கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ஜக்காத்து தர முடியாது என்று மறுத்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான அர்த்தம். அப்படிதானே, ஒரு ஜக்காத்தை மறுக்கிறான், ஒரு கடமையை மறுக்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான அர்த்தம். ஜக்காத்தெல்லாம் கிடையாது, அதெல்லாம் தர முடியாது, இப்ப ரசூலுல்லா இறந்ததோடு இந்த மார்க்கமே முடிந்து போய்விட்டது என்று தப்பு கணக்கு போட்டு விட்டார்கள் ஒரு சில பேர். இதற்கு தலைமை தாங்கினது யாரு அப்படின்னு சொன்னா, முஸ்லிமத்தில் கத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒருவன், யமாமா என்ற தேசத்தில் இருக்கக்கூடிய ஒய்யைனா, இன்றைக்கு வந்து சவுதி அரேபியால இருக்கிறது, ஒய்யைனா என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அங்கதான் அந்த யமாமா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பகுதியில முஸ்லிமத்தில் கத்தாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒருத்தர் இருந்தான். அவன் தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தான். ரசூலுல்லா இருக்கும் போதே தன்னை நபி என்று வாதிட்டுக் கொண்டிருந்தான். அவனுடைய தலைமையில இந்த கூட்டம் வந்து ஒரு பெரும் திரளாக கூடியது. அதாவது ஜக்காத்தை தர மறுத்தவர்கள், ரசூலுல்லா இறந்ததோடு இந்த மார்க்கம் முடிந்து போய்விட்டது, தோற்று போய்விட்டது, இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்கு இனி யாருக்குமே முடியாது, அதற்கான சாத்தியங்கள் இல்லை, வாய்ப்புகள் இல்லை, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இதோடு முற்று பெற்று விட்டது என்றெல்லாம் தப்பு கணக்கு போட ஆரம்பித்து விட்டார்கள். அதனால என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் முஸைலமாவுடைய தலைமையில் கூடினார்கள். ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் அவர்களை பொறுத்தவரையில உமரோட ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது ஒரு மென்மையான மனம் கொண்டவர்கள் தான். ஆனாலும் கூட காரியம் என்று வந்துவிட்டால், ஏன்னா நிர்வாகம் என்று வந்துவிட்டால், நிர்வாகத்தில் வந்து எப்படிப்பட்ட உறுதியாக நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த உறுதியான நடவடிக்கை அவங்க வந்து எடுத்துருவாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. உதாரணமாக அவங்க சொன்னாங்க, ஜக்காத்தை தர மறுத்தாங்க இல்லையா, அவர்களுக்கு எதிராக எச்சரிக்கை பிரகடனம் செய்தார்கள். அதாவது ஒரு ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறு, ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறு ஜக்காத்து பொருளாக தரப்பட இருந்து அதை கூட ஒருவர் தர மறுப்பாரே, ஆனால் அதை தருகின்ற வரை நான் அவரோடு எதிர்த்து போராடுவேன் என்று சொன்னார்கள், அவரிடத்தில் எதிர்த்து போர் செய்வேன் என்று சொன்னார்கள். அப்ப அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது, அவங்க அல்லாஹ் நம்பி இருக்கிறாங்க, ரசூலை நம்பி இருக்கிறாங்க, அவங்களை எதிர்த்து நீங்க எப்படி போர் செய்ய முடியும் கேட்டபொழுது சொன்னார்கள், தொழுகைக்கும் ஜக்காத்துக்கு மத்தியில் வேறுபடுத்தக்கூடியவர்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். தொழுகை ஏற்றுக்கொண்டால் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜக்காத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடியவங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அதை அனுமதிக்க முடியாது, அதனால் ஜக்காத்தை அவர்கள் தருகின்றவரை அவர்களை நான் எதிர்த்து போர் செய்வேன் என்று சொன்னார்கள். போராடுவேன் என்று சொல்லவில்லை, என்ன சொன்னாங்க, உட்காத்தில் என்ன சொன்னார், நான் போர் செய்வேன் என்று சொன்னார்கள். அப்ப அந்த அளவிற்கு நிர்வாக விஷயத்தில் ரொம்ப உறுதியா இருந்தாங்க, எந்தெந்த விஷயத்துல வந்து உறுதியா இருக்கிறோம் அந்த விஷயத்துல உறுதியா தான் இருந்தாங்க அவங்க. ஆனா சில பேரு அவங்க மென்மையான ஆள் அப்படிங்கறதுனால அவங்க பல்ஸ் பிடிச்சி பார்க்க ஆரம்பிச்சாங்க, சில பேர் பாலாட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க சித்திக்கு நினைச்சல உடல்ல அந்த முஸைலமாவுடைய தலைமையில அந்த கூடினார்களே அவர்களோடு எதிர்த்தவர்கள் போர் செய்தார்கள். போர்னா பயங்கரமான போர், அவங்கள வந்து ஒரு 40,000 பேர் கிட்ட இருந்தாங்க. யாரு அந்த முஸ்லிமானுடைய தலைமையில் கூடியிருந்த அந்த குழுவினுடைய எண்ணிக்கை ஒரு 40,000 பேர் இருந்தாங்க. இங்க ஒரு 13,000 பேர் இங்க இருந்தாங்க, வேற முஸ்லிம்களுடைய அணியில. ரெண்டு பேருக்கு மத்தியில் கடுமையான போர் நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திற்கு பிறகு, அவருடைய வஃபாத்துக்கு பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தமாக பார்க்கப்படுகிறது. மாரக்கத்தில் யமாமா என்று அறியப்படுகிறது, யமாமா யுத்தம் என்று அறியப்படுகிறது. வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு யுத்தமாக கருதப்படுகிறது. அந்த யுத்தத்துல கடுமையான யுத்தம் அப்படிங்கறதுனால யுத்தத்தினுடைய முடிவு வந்து முஸ்லிம்களுக்கு தான் சாதகம் அமைந்தது, முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது, அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் நிறைய இழப்புகளை சந்திக்க நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். அன்றைக்கு வந்து முஸ்லிம்கள் வந்து இழக்கிறார்கள் என்று சொன்னால், முஸ்லிம்கள் வந்து இறந்து போறாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து நமக்கு ரொம்ப பின்னடைவு. ஏன்னா அப்பதான் இஸ்லாத்துக்கு மக்கள் நிலைய வந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி வரக்கூடிய சமயத்துல வந்து முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வந்து கணிசமான அளவில் இந்த மாதிரிப்பட்ட போர்கள் மூலமா குறைந்து விடுகிறது என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் கிடையாது, அது பாரபரமான விஷயம். அது இன்னைக்கு நாம நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நாம வந்து கோடிக்கணக்கில் நினைக்கிறோம், இந்தியாவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஆனால் நாம சிறுபான்மை அப்படின்னு தான் இன்னைக்கு அழைக்கப்படுறோம். அன்னைக்கு வந்து ரொம்ப சிறிய எண்ணிக்கையில் தான் இருந்தார்கள். அப்ப அந்த எண்ணிக்கையை பாதுகாக்க வேண்டிய கட்டாயங்களுக்கு இருந்தது, இழப்பு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டிய கட்டாயங்களுக்கு இருந்தது. ஆனால் கூட வேறு வழி இல்லாமல் இந்த போர்க்களத்திலே குதித்து ஒரு 500 முதல் 700 சஹாபாக்கள் வரை கொல்லப்பட்டார்கள். 500 முதல் 700 சஹாபாக்கள் வரை அந்த இமாமயத்தில் நிகழ கொல்லப்படுறாங்க. இதுல வேதனைக்குரிய செய்தி என்று சொன்னால், இதுல கொல்லப்பட்டவர்களில் 70க்கு மேற்பட்டவர்கள் குர்ஆனை மனனம் செய்திருந்த ஹாஃபிள்கள், காரிகள், குர்ஆனை மனனம் செய்திருந்த ஹாஃபிள்கள் காரிகள் நிச்சயப்படுறாங்கன்னா கொல்லப்படுறாங்க. இது அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்துகிறது. அவன் மிகப்பெரிய சங்கடத்துக்குள்ளாகிறாங்க. என்னடா இது மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்பட்டு போச்சு, என்ன செய்யறது? சில பேர் வந்து ரொம்ப நுணுக்கமாக அந்த விஷயத்தை அணுகினார்கள். சில பேர் வந்து சஹாபாக்கள் இறந்து போறாங்க, நம்முடைய சகோதரர் இறந்து போயிட்டாரே என்று பார்த்தாங்க. சில பேர் வந்து ரொம்ப நுணுக்கமாக அதை அணுகினார்கள். ஏன்னா இறந்து போறவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது. அதுல ஹாஃபிதுகளும் இருக்கிறார்கள். ஹாஃபிதுகள் என்று சொன்னால் குர்ஆனை முறையாக கற்றறிந்தவர்கள். காரி காரி அறிஞ்சுவோம். காரி காரினா குர்ஆனை முறையாக திருத்தமாக மனனம் செய்து ஓதக்கூடிய, எந்த உச்சரிப்பு முறைப்படி அதை ஓத வேண்டுமோ அந்த உச்சரிப்பு முறைப்படி ஓதக்கூடியவர்களுக்குத்தான் காரி என்று இஸ்லாமிய சொல் வழக்கில் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரிப்பட்ட காரிகள் 70 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதனால உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் பதறிடித்துக் கொண்டு அவ்வளவு சித்திகளுக்கு வர்றாங்க. வந்து ஒரு முறையீடு செய்கிறார்கள், ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். என்ன கோரிக்கை அப்படின்னா, இந்த மாதிரி இந்த யமாமா யுத்தத்தில் வந்து நிறைய சஹாபாக்கள் வந்து கொல்லப்பட்டு போயிட்டாங்க, நிறைய தோழர்கள் கொல்லப்பட்டு போயிட்டாங்க. அதிலையும் குறிப்பாக ஹாஃபிதுகள் வந்து நிச்சயப்பட்டிருக்கிறாங்க, காரிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதனால குர்ஆன் வந்து பாதுகாக்கப்படாமல் போயிருமோ அப்படின்னு நான் பயப்படுறேன். அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, குர்ஆனை வந்து ஒரே முஸ்தஹஃபில் கொண்டு வர்றதுக்குள்ள ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னா, குர்ஆனை ஒரே முஸ்தஹஃபாக, அதாவது ரேப்பர் டு ரேப்பர் ஒரே முஸ்தஹஃபாக கொண்டு வர்றது. எல்லாம் சிதறில கிடக்குது. இவட்டு ஒரு 10 வசனம், அவட்டு ஒரு ரெண்டு சூரா, இவட்டு ஒரு 5 சூரா, இந்த மாதிரி சிதறி கிடக்கிறது. அவ்வாறு சிதறி கிடக்கக்கூடிய அந்த வசனங்களை, அந்த சூராக்களை எல்லாம் தொகுத்து ஒரே முஸ்தஹஃபாக கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று ஒரு ஆலோசனையை, ஒரு முறையீட்டை அபூபக்ர சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்றாங்க, வைக்கிறாங்க. குர்ஆன் ஏற்கனவே முறையா தொகுக்கப்பட்டு தான் இருக்கு, ஆனா சிதறி கிடக்கு. அதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் வரலாறு, இதெல்லாம் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட இன்னைக்கு வந்து குர்ஆன் மேல் நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுகிறது. அதனால அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த விஷயங்கள், இந்த வரலாற்றில் வரலாறுகளை எல்லாம், வரலாற்று செய்திகளையும் நாம என்ன உள்வாங்கிக் கொள்ள, தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போ ரசூலுல்லாஹ் பொறுத்தவரை ரொம்ப நுணுக்கமாக தான் அதை கையாண்டார்கள். அதான் எந்த அளவுக்கு நுணுக்கம்னு சொன்னோன்னா, ஒரு வசனம் அருளப்படுகிறது என்று சொன்னால் இந்த வசனம் எந்த வசனத்திற்கு பிறகு வைக்கப்பட வேண்டும். ஒரு சூரா வருகிறது என்று சொன்னால் எந்த சூறாவுக்கு எந்த சூறாக்கு இடையில் இந்த சூறா வர வேண்டும். இந்த மாதிரி வரிசை அமைப்பு இருக்கு பாருங்க. சூரத்தில் ஃபாத்திஹால தொடங்கி சூரத்தில் நாசில் முடிவு பாருங்க. இந்த வரிசை அமைப்பு எல்லாமே ஜிப்ரீலுடைய அறிவுறுத்தலின் பேரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சஹாபாக்கள் பதிவு செய்தது. இது வேற யாருடைய சொந்த கருத்தும் கிடையாது, சொந்த தலையிலும் கிடையாது. சஹாபாக்களை முடிவு செய்ய சில பேர் அந்த மாதிரி தப்பா விளங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த வரிசை வசனங்களுடைய வரிசை அமைப்பு என்பது, சூராக்களுடைய வரிசை அமைப்பு என்பது சஹாபாக்களாக முடிவெடுத்தது அப்படின்னு தப்பா விளங்கி வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய அறிவுறுத்தல் பேர்ல அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்லி அப்படித்தான் அனுப்பப்பட்டு பதிவு செய்யப்பட்டது. அந்த மாதிரி முறையாத்தான் அது பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஆனா முறையா சிதறி கிடந்தது தவிர ஒரு முஸ்தஹஃபில் இல்லை. இப்ப இப்படி ஒரு ஆலோசனைய அபூபக்கர் சித்திக் அவங்கள்ட்ட வந்து உமர் ஃபாரூக் சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னு சொன்னா, அவங்க ரொம்ப பேணுதலான ஆள். எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யும் போது அதுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்குதா, ரசூலுல்லாஹ் அதை செய்திருக்கிறார்களா, அதை பத்தி பேசியிருக்கிறார்களா, என்ன நிச்சயவாங்க பார்ப்பாங்க. அப்படி அலசி ஆராய்ச்சி செய்துட்டு தான், அதுக்கு ஆதாரம் இருந்தா மட்டும்தான் நிச்சயவாங்க அதை செய்வாங்க. அப்படி இல்லைன்னு செய்ய மாட்டாங்க. அதான் சஹாபாக்களுக்கு நமக்குள்ள வேறுபாடு. நம்மளை பொறுத்து நம்மளும் ஆதாரம் கேட்போம், ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு கேட்போம். ஆனால் கேட்கறதோட சரி, வாழ்க்கையில் அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் சஹாபாக்கள் வந்து ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா கேட்டு தான் செயல்படுவாங்க. அதை செயல்படுறதுக்கான அந்த ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. நாம் கேட்கறது அவங்க கேட்கறது நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அப்போ அவங்க சிதிக்கு வந்து இதை நடைமுறைப்படுத்துறது ரொம்ப யோசித்தாங்க, சங்கடப்பட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி செய்யலையே, ரசூலுல்லாஹ்க்கு இது தோணாம இருந்திருக்குமா, ஏன்னா ரசூலுடைய சிந்தனை இது உதிக்காம இருந்திருக்குமா நினைச்சிருந்தா அவங்க நினைச்சிருக்காங்க. அவங்க காலத்திலேயே ஒரே முஸ்தஃபா தூத்திருக்கலாம் இல்லையா, அப்படியே செய்யல. அப்ப அவங்க செய்யாத ஒரு காரியத்தை நான் எப்படி செய்ய முடியும் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, யோசித்தார்கள். ஆனாலும் உமர் ஃபாரூக் அவர்கள் விடல, அவங்களை திரும்ப திரும்ப முறையிட்டுக் கொண்டே இருந்தார்கள். அதனுடைய சாதக பாதங்களை சொல்லி பேசினாங்க. இதை வந்து நம்ம செய்யாமல் விட்டோம்னா இதனால் மிகப்பெரிய இழப்பை நாம் சந்திக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம 70 மேற்பட்ட காரிகள் இழந்திருக்கிறோம். இனி அடுத்த யுத்தங்களை நம்ம சந்திச்சு வந்திருக்கு. அந்த யுத்தங்களை தொடர்ந்து காரிகள்லாம் போயிட்டே இருப்பாங்க. அப்ப இதனால குர்ஆனை மனப்பாடம் சுதரிக்கக்கூடிய ஹாஃபிதுகள் அழிகின்ற பொழுது குர்ஆன் கூடவே சேர்ந்து அழிய தொடங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆபத்து அதற்கு பின்னால் இருக்கிறது. அதனால் இந்த ஆபத்தை உணர்ந்து நீங்கள் கண்டிப்பா இந்த நடவடிக்கையை செய்து தீர வேண்டும் என்று அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்த கன்வின்ஸ் பண்ணாங்க. இவங்க நினைச்சுனா கடைசியில் அவங்க சொல்லி 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 கடைசியில் அவங்க ரசித்த கருத்துக்கு வந்து வந்துட்டாங்க. உமர்ஃபாருக்கு வந்து என்ன கருத்தை சொன்னார்களோ அந்த கருத்துக்கு அவங்க ரசித்துக்கு அவர்களும் உடன்பட்டார்கள். அந்த கருத்துக்கு வந்தார்கள். வந்து சரி இந்த பணியை வந்து நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி செய்யலாம், ஏன்னா இது ஒரு சாதாரண பணி கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு நாம வந்து ஒரு வசனத்தை தேட வேண்டும் சொன்னால் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு, அப்படி குரான் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணி அந்த வசனத்தை வேட கொடுத்தா போதும், நினைச்சுக்கிறோம் அந்த வசனம் எங்க இருந்தாலும் டக்குன்னு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடும். ஆனா இப்படிப்பட்ட ஒரு வசதி அந்த காலத்துல இல்லை. யார் எங்க இருக்கிறா, எவர் எங்க இருக்கிறார், அவர் எந்த ஊர்ல இருக்காரு, இவர் எந்த ஊர்ல இருக்கிறாரு, எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கணும். தேடி கண்டுபிடிச்சு அந்த வசனங்களை எல்லாம் திரட்டி கொண்டு ஒரு முசாஃபா அடக்கம் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய சவாலான விஷயம். அந்த காலத்துல உட்காந்து நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளவு பெரிய சவாலான விஷயம். இந்த டெக்னாலஜி எல்லாம் இல்லாத அந்த காலத்தில் உட்கார்ந்து சிதறி கிடைக்கக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி கொண்டு வர வேண்டும் சொன்னார். அதாவது கூடுதல் குறை வந்துடக்கூடாது. அந்த வசனத்துல கூடுதல் அந்த ஒன்று தொகுக்கப்படுகிற பொழுது கூடுதல் குறை எதுவும் வந்துடக்கூடாது. குரானுடைய வசனங்கள் மட்டும்தான் இது இருக்கணும். வசனங்கிற பேர்ல வேற எந்த செய்தி அதுக்குள்ள வந்துடக்கூடாது. ஹதீஸ் மாதிரி செய்தியில உள்ள வந்துடக்கூடாது. ரொம்ப நுணுக்கமாகத்தான் அந்த பணியை செய்தாக வேண்டியிருக்கிறார். சரி இதுக்கு பொருத்தமான ஆள் யாரு, இந்த பணியை வந்து யார்கிட்ட ஒப்படைக்கலாம் என்று அவர்கள் யோசிக்கிற பொழுது அவருடைய யோசனையில் வந்தவர் யார் என்று சொன்னால் யாரு, ஜெயித் இப்னு சாபித். அவங்கதான் யோசனையில் வர்றாங்க. அவர் இளைஞர், அவர் துடிப்பான இளைஞர், அதற்குரிய வயது இருக்கிறது, அதற்குரிய உடல் பலம் இருக்கிறது, தெம்பு இருக்கிறது. ஏன்னா அது மாதிரி அவர் ஹாஃபிலா இருக்கிறாரு, அவர் ஒரு ஹப்தாத் ஒரு எழுத்தராம் இருக்கு, காத்திபா இருக்கிறாரு, வகி எழுதக்கூடிய எழுத்தரா இருக்கிறார், ஹாஃபிலா இருக்கிறாரு, துடிப்பான இளைஞரா இருக்கிறாரு. இந்த பணி அவர்கிட்ட கொடுத்தா அந்த பணி அவரால் கண்டிப்பாக முழுமையாக நிறைவேற்றி தர முடியும் என்று நம்பி அவருக்கு அழைப்பு கொடுத்து அவரை வரவழைக்கிறாங்க. ஜெயித் இப்னு சாபித் வர்றாரு. வந்தவொடனே அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க, அவங்க சித்திக்கு சொல்றாங்க. சொன்ன உடனே உமர் ஃபாரூக் அவர்கள் முதலில் அவ்வுக சித்திய கோணத்தில் சொல்லும் போது அவ்வுக சித்திக்கு அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி அதை எதிர்த்தார்களோ அதே மாதிரி யார் எதிர்க்கிறா, ஜெயித் இப்னு சாபித் தான் எதிர்க்கிறாங்க. அது எப்படி, ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை நான் எப்படி செய்ய முடியும் என்று அவங்க நினைக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. பாருங்க சஹாபாக்களுக்கு வந்து இன்னொரு ஒற்றுமை பாருங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் வந்து அணுவணுமா பின்பற்றக்கூடிய விஷயத்தில் அவங்களுக்கு மத்தியில் எப்படி ஒரு ஒற்றுமை இருந்திருக்கிறது அப்படிங்கறத பாருங்க. அப்ப அவங்க நினைக்கிறாங்க ஏற்க மறுக்கிறாங்க, முடியாது. கடைசியில் ரெண்டு பேருமா சேர்ந்து அவரை நினைச்ச கன்வின்ஸ் பண்றாங்க, அவரை வந்து சமாதானப்படுத்துறாங்க, சொல்லி புரிய வைக்கிறாங்க. அவரை கூட அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரு வேற வழி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த பணியை ஏற்றுக்கொண்டார். வேற வழி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த பணியை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அந்த பணியை செய்தார். அந்த பணியை ஏற்றுக்கொண்டு அவர் வெளியே செல்கிற பொழுது இப்படி சொல்லிவிட்டு சொன்னார், வல்லாஹி அல்லாஹ் மேல ஆணையா சொல்றேன், ஒரு மலையை புரட்ட வேண்டும் என்று ஒரு வேலையை என்னிடத்தில் தந்திருந்தால் கூட இதை செய்து முடித்திருப்பேன். இது அதைவிட மிக சுமையான மிக பாரமான பணியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாரமான பணியை என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அந்த பணியினுடைய சவால் எப்படிப்பட்டது என்பதை சொல்லிவிட்டு அவர்கள் சென்றார்கள். பிறகு நிச்சயமாக எல்லா ஆட்களையும் பார்த்தாங்க, யார் யார்கிட்ட என்னென்ன வசனங்கள் இருக்கு, எல்லா வசனமும் இருக்கு. இப்போ உதாரணமா ஒருத்தர் பார்க்கிறார் அப்படின்னா அவர் சொன்னோன்னு அந்த வசனத்தை எழுதியிருக்கிறது கிடையாது. அந்த வசனம் ஏற்கனவே இவருடைய மனப்பாடத்தில் இருக்கிறது. ஏன்னா இவங்க வந்து ஹாஃபிது தானே, ஜெயித் இப்னு சாபித் ஹாஃபிது. அந்த வசனம் இவங்க மனப்பாடத்தில் இருக்கிறது. அவங்க வந்து ரெண்டு வேலையை செய்யறாங்க, அதாவது எழுதியெடுக்கப்பட்டதையும் சரி பார்க்கறாங்க, மனசுக்குள்ள இருக்கிறதையும் நிச்சயமாக சரி பார்க்கறாங்க, ரெண்டையும் ஒத்து பார்க்கறாங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. அதாவது எழுத்துல இருக்கிறதையும் மனசுல இருக்கிறதையும், அவங்க மனசுல ஏதோ அவங்க ஹிஃபுந்து செய்து பாடம் செய்து வச்சிருக்கிறாங்களோ அதையும், ஒரு சஹாபிட்ட எந்த வசனங்கள் இருக்கிறதா அவங்க அறிஞ்சிருக்காங்களோ அந்த வசனத்தை ரெண்டே நினைக்கிறாங்க, ஒத்து பார்க்கிறார்கள். அப்படி ஒத்து பார்க்கறதிலும் கூட ரொம்ப நுணுக்கத்தை அவர்கள் கடைபிடித்தார்கள். எப்படிப்பட்ட நுணுக்கம் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு நதித்தோலட்டை போய் சில வசனங்கள் இருக்கிறது என்று அறிந்து அந்த வசனங்களை அவர்கள் வாங்க செல்கிற பொழுது இந்த வசனங்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம் தான் எழுதியெடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதற்கான ரெண்டு சாட்சி வச்சுதான் அந்த வசனத்தை எடுத்தாங்க. எத்தனை சாட்சி, ரெண்டு சாட்சி. யார் யாரிடம் இருந்து அவர் எழுதி எடுத்திருந்த வசனங்களை இவர்கள் வாங்கினார்களோ, வாங்குகிற பொழுது உண்மையில் ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம் தான் இந்த வசனத்தை இவர் எழுதி வைத்திருக்கிறாரா என்பதற்கான இரண்டு சாட்சிகளோடுதான் அந்த வசனங்களை அவர்கள் வாங்கினார்கள். இவ்வாறு எல்லாத்தையும் வசனத்தையும் வாங்கி நினைச்சாங்கன்னா எல்லாத்தையும் ஒரு முஸ்தஹபா நினைச்சாங்க, தொகுத்து அவங்க சீத்தினு படைச்சாங்க. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மாதிரி குர்ஆன் வந்து துவக்கப்படுகிறது. இது வந்து குர்ஆன் துவக்கப்பட்டதனுடைய இரண்டாவது காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. குர்ஆன் துவக்கப்பட்டதனுடைய இரண்டாவது காலகட்டம், ஏற்கனவே ஒரு காலகட்டத்தை சொல்லியாச்சு. அது எப்போ உள்ள காலகட்டம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கும்போது துவக்கப்பட்ட காலகட்டம். அதுக்கு இதுக்குள்ள வேறுபாடு என்னது? அது வந்து செதறி கிடந்தது, செதறி கிடந்த வசனம் இப்போ நிச்சயப்பட்டிருக்குது. அது வந்து ஒரு முஸ்தஹஃபுனுடைய வடிவில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்போ அதே தோல் அதே கல் இதெல்லாம் தான், ஆனால் செதறி கிடந்து எல்லாம் நிச்சயப்பட்டிருக்கிறது. அது வந்து சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு முஸ்தஹஃபாக கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இது கடைசியில் அபூ ஹுரைரா அவங்களுடைய ஹயாத் வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்தது. அப்புறமாட்ட அவங்களுடைய காலத்திற்கு பிறகு யார்ட்ட வந்தது? உமர் ஃபாரூக்கு அவங்களுடைய கையில் வந்தது. அவங்களுடைய காலத்துக்கு போய் அவங்களுடைய மகள் ஹஸ்தா இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்தது. அப்புறமாட்ட அவங்கள்ட்ட இருக்கும்போது மதீனாவுடைய ஆட்சியாளராக இருந்த மர்வானுபின் ஹக்கம், மதீனாவுடைய முஆவியாவுடைய பீரியடில் மதீனாவுக்கு வந்து ஆளுநராக இருந்த மதீனாவுடைய ஆட்சியராக இருந்த மர்வானுபின் ஹக்கம் வந்து அந்த குர்ஆனை கேட்குறாங்க, அந்த பிரதியை கேட்குறாங்க. யார்கிட்ட வந்து கேட்குறாங்க? ஹஸ்தாட்டை வந்து கேட்குறாங்க. அது தாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஹஸ்தா வந்து தர மறுத்துறாங்க, தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அவங்களுடைய ஜனாதா தொழில வந்து மர்வானுபின் ஹக்கம் நினைச்சுறாங்கன்னா ஜனாதா தொழில பங்கெடுக்கிறதுக்கு வர்றாங்க. அப்படி பங்கெடுத்துட்டு அவருடைய சகோதரர் அப்துல்லாவின் உமர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நினைச்சுறாங்க, அதை கேட்குறாங்க. கேட்டு வாங்கி அதை நினைச்சுதான் எரிச்சு அதை வந்து இல்லாமக்கிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அது வந்து அதுக்கு சில காரணங்கள் உண்டு. அது நான் வந்து அடுத்த தொகுப்பு குர்ஆன் வந்து தொகுக்கப்பட்ட மூன்றாவது காலகட்டத்தை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு இன்ஷால்லாஹ் அதனுடைய உள்ளர்த்தம் புரியும். ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் உமர் அபூபக்கர் சித்திக்குடைய காலத்தில் வந்து இந்த குர்ஆன் தூக்கப்பட்ட காலகட்டம் வந்து குர்ஆன் தூக்கப்பட்ட இரண்டாவது காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதோடு முடிஞ்சு அடுத்ததாக மூன்றாவது காலகட்டம் வருகிறது. குர்ஆன் மூன்றாவது காலகட்டத்தில் தூக்கப்படுகிறது. அது எப்போ அப்படின்னு சொன்னால் உஸ்மான் பின் அஃபான் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய காலத்தில் அது தூக்கப்படுகிறது. அது எப்படி தூக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, இந்த குர்ஆன் வந்து இறக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா இல்லையா, குர்ஆன் இறக்கப்படுகிற பொழுது குர்ஆன் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குர்ஆன் தான் இருக்கு, ஒரே ஓதல் முறையில் உள்ள குர்ஆன் தான் இருக்கிறது நம்மள்கிட்ட. எல்லாருமே இந்தியாவாக இருந்தாலும் சரிதான், இலங்கையாக இருந்தாலும் சரிதான், சவுதியாக இருந்தாலும் சரிதான், எந்த நாடாக இருந்தால் உலகத்தில் இருக்க எந்த நாடாக இருந்தாலும் சரிதான், எல்லா நாட்டிலையுமே ஒரே ஓதல் முறையில் இருக்கக்கூடிய குர்ஆனை தான் வச்சு நம்ம நினைச்சுறோம் ஓதிட்டு இருக்கிறோம். ஆனால் குர்ஆன் வந்து அருளப்படக்கூடிய சமயத்தில் இந்த ஒரே ஓதல் முறையில் உள்ள குர்ஆன் வந்து கிடையாது. குர்ஆன் அருளப்படக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்படுகிறது. அப்படி அருளப்படக்கூடிய சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நினைக்கிறாங்கன்னா ஜிப்ரீல்ட்ட வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த வசனத்தை வந்து வேறு வார்த்தையிலே எனக்கு அருளணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படி இந்த வசனத்தை வந்து வேறு வார்த்தையில், ஆனால் கருத்து ஒன்று தான், கருத்து வித்தியாசம் கிடையாது. உதாரணமாக அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் இருக்கு. இந்த அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறத வந்து வேறு வார்த்தையிலே நினைச்சணும், அருளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வேற ஒரு வார்த்தையில நினைச்சுப்படுது, அது அருளப்படுகிறது. உதாரணமாக இப்போ தமிழ்ல வந்து பல வார்த்தைகள் இருக்கும். இப்போ மலர் பூ அப்படின்னு இருக்கு. மலர்னாலும் பூனாலும் என்னது ரெண்டும் ஒன்று தான், ஆனால் வார்த்தை வேற வேற மாதிரி. சிங்கம் சிம்மம் அப்படின்னு சொல்கிறோம், சிங்கம் சிம்மம் அப்படின்றோம். ரெண்டும் ஒரே ஒரு பிராணியை குடிக்கக்கூடிய ரெண்டு வெவ்வேறு வார்த்தைகள். இந்த மாதிரி ஒரே கருத்தில் பல வார்த்தைகள் இருக்கிறது. இந்த மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து நிச்சயமான ஜிப்ரீல்ட்ட கேட்குறாங்க. அதாவது முதல்ல ஒரே வார்த்தையில் தான் நிச்சய குர்ஆன் அருளப்படுகிறது, அது பத்தாவது அது போதாது அப்படின்னு நிச்சயம் ரசூலுல்லாஹ் வந்து நிச்சயம் ஜிப்ரீல்ட்ட திரும்ப கேட்குறாங்க. வேற வார்த்தையில இதே பொருள் கொண்ட வேற வார்த்தையிலும் குர்ஆன் அருளப்பட வேண்டும் என்று கேட்குறாங்க. அப்போ திரும்ப கூடுதலாக எக்ஸ்ட்ரா அனுப்பப்படுகிறது, வேற வார்த்தையிலையும் குர்ஆன் அருளப்படுகிறது, அது போதாது அப்படின்றாங்க. திரும்ப இன்னொரு வார்த்தையில் அருளப்படுகிறது, அதுவும் போதாதுன்றாங்க. கடைசியில் ஏழு வார்த்தைகள், ஒரே கருத்துள்ள ஏழு வார்த்தைகளை கொண்டு குர்ஆன் ஜிப்ரீல் அருளப்படுகிறார். ஒட்டுமொத்த குர்ஆன் அது ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்றாரு, உன்ஸிலல் குர்ஆனு அலா சபஅத்தி அஹ்ருஃப் என்று சொன்னார். உன்ஸிலல் குர்ஆனு அலா சபஅத்தி அஹ்ருஃப், குர்ஆன் ஏழு முறைகளில் அருளப்பட்டிருக்கிறது. அதாவது கருத்தெல்லாம் ஒண்ணுதான், ஆனா வார்த்தை அமைப்புகள் வேற வேற. இவ்வாறு ஏழு வித்தியாசமான வார்த்தை அமைப்புகளை கொண்டு ஒட்டுமொத்த குர்ஆனும் அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை ரசூலுல்லா சொல்றாங்க. அப்படி அருளப்பட வேண்டும் என்று ரசூலுல்லா தான் கேட்டு வாங்கினாங்க. ஏன் அப்படி கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னா, அதை ஓதக்கூடிய மக்களுக்கு அது எளிதாக இருக்க வேண்டும், பாடமிடுவதற்கு வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அதாவது ஒரே கருத்துள்ள பல வார்த்தைகள் இருக்கும்போது எந்த வார்த்தை வேணாலும் பயன்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஒரே வார்த்தையில சொல்லும் போது அதை பாடமாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வேற வார்த்தை வாரங்களில் வார்த்தையில இருக்கும்போது வித்தியாசமான டிஃபரெண்டான வேற வேற வார்த்தையில இருக்கும்போது எந்த வார்த்தை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற கொஞ்சம் இலகு வருகிறது. அந்த இலகு தன்மைக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் செய்றாங்கன்னா ஏழு முறைகள் அருளப்பட வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கினாங்க. ஏழு முறைகள் அருளப்பட்டது. அது உஸ்மானுடைய காலம் வரையில் அப்படித்தான் ஓதப்பட்டு வந்தது. இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புதிய செய்தியா பழைய செய்தியா எனக்கு தெரியல, ஆனா இதுதான் உண்மை. இதுதான் ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. குர்ஆன் வந்து ஏழு வித்தியாசமான வெவ்வேறு முறைகள், அதாவது ஏழு வெவ்வேறு வார்த்தைகள், கருத்து ஒன்றாக இருந்தாலும் ஏழு வெவ்வேறு வார்த்தைகள் அருளப்பட்டுள்ளன அப்படின்னு ஹதீஸ்ல தெளிவா இருக்கிறது. அப்படித்தான் உஸ்மானுடைய காலம் வரை அளிக்கப்பட்டது, ஓதப்பட்டு கொண்டே வந்தது. இதோடு ஒரு சம்பவம் இருக்கிறது, அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேண்டும். உமர் ஃபாருக் சொல்றாங்க, ஹிஷாம் இப்னு ஹக்கீம், ஹிஷாம் இப்னு ஹக்கீம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சூரத்துல் ஃபுர்கான் இருக்கு பாருங்க, குர்ஆனுடைய 25வது அத்தியாயம், அந்த சூரத்துல் ஃபுர்கான வந்து அவர் ஓதிட்டு இருக்கிறார். சூரத்துல் ஃபுர்கான ஓதிட்டு இருக்கும்போது அதை யாரு கேட்கறா அப்படின்னு சொன்னா உமர் ஃபாருக் வந்து கேட்கறாங்க. அந்த சூரா ஓதுறத யாரு கேட்கறா, உமர் ஃபாருக் கேட்கறாங்க. கேட்டு அவர்கிட்ட சொல்றாங்க, என்னப்பா நீ தப்ப ஓதுற அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்ற, இல்லையே நான் சரியா தானே ஓதுறேன் அப்படின்ட்டு. இல்ல எனக்கு ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுனது வேற ஏகம் அப்படின்ட்டு. யார் சொல்றா, உமர் ஃபாருக் சொல்றாங்க, எனக்கு ரசூலுல்லாஹ் வேற மாதிரிலாம் ஓதி காமிச்சாங்க, நீ தப்ப ஓதுற அப்படின்னு சொல்லிட்டு உமர் ஃபாருக்கு பொறுத்த கொஞ்சம் ஸ்பீடா நாள்னு வைங்களேன். அவர் நினைச்சுறான்னு அவருடைய சட்டையை பிடிச்சி நேரம் ரசூலுல்லாஹ் அழைச்சிட்டு வந்துட்டார். யார் ரசூலுல்லாஹ், இவர் வந்து தப்ப ஓதுறாரு குர்ஆன் அப்படின்ட்டு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியா நீ ஓதுப்பா அப்படின்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு அந்த சூரத்துல் ஃபுர்கான் ஓதி காமிக்கிறார். ஆ சரியா தான் ஓதிருக்கிறேன் அப்படின்றாங்க. அவரை பார்த்து என்ன சொல்றாங்க, இப்படித்தான் குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்றாங்க. நீ ஓதுனது சரிதான், இப்படித்தான் குர்ஆன் அருளப்பட்டது அப்படின்றாங்க. அவர் மட்டும் உமர் ஃபாருக்கிட்ட சொல்றாங்க, நீ அதை ஓது அப்படின்றாங்க. நீ அதே சூரத்துல் ஃபுர்கான் நீ ஓது அப்படின்றாங்க. அப்போ உமர் ஃபாருக் நினைச்சுறான் ஓதுறாங்க. ஓரும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதுக்கு வித்தியாசமான முறையில் இவர் ஓதுறாரு. அந்த ஹிஷாமுன் ஹக்கீம் வந்து எப்படி ஓதுனாரோ அதுல இருந்து வித்தியாசப்பட்டு உமர் ஃபாருக் ஓதுறாங்க. இஷாமுன் ஹக்கீம் ஓதும்போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இப்படித்தான் குர்ஆன் அருளப்பட்டது, நீ ஓதுறது சரிதான் அப்படின்னாங்க. இப்ப உமர் ஃபாருக் ஓதி முடிச்சு பின்னால ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இப்படித்தான் குர்ஆன் அருளப்பட்டது, நீ ஓதுறது சரிதான் அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னார்கள், உன்ஸிலல் குர்ஆனு அலா சபஅத்தி அஹ்ருஃப் அப்படின்னு சொன்னார். இந்த செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. குர்ஆன் ஏழு வெவ்வேறு வித்தியாசமான வார்த்தை அமைப்புகளில் அருளப்பட்டிருக்கின்றது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க அப்படிங்கிற செய்தி புகாரில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக முதல் இது நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், குர்ஆன் வந்து இந்த மாதிரி ஏழு வெவ்வேறு வார்த்தை, ஒட்டுமொத்த குர்ஆன் ஏழு விதமாக அருளப்பட்டிருந்தது. அப்படித்தான் ஓதப்பட்டு வந்தது உஸ்மானுடைய கால வரையிலும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதாவது குலபாக்குடைய காலத்தில் நிறைய போர்கள் நடைபெற்றது. அப்போ உஸ்மானுடைய காலத்திலையும் பல போர்கள் நடைபெற்றன. இந்த அஜர்பைஜான் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் வந்து ஒரு போர் நடைபெற்றது. அந்த பகுதியில் வந்து அர்மீனியா, அஜர்பைஜான் போன்ற பகுதிகளில் வந்து போர் நடைபெற்றது. அங்கே முஸ்லீம்கள் நினைக்கிறாங்கன்னா ஓர் அணியில் நின்று நினைக்கிறாங்க, போர் செய்கிறாங்க. அதில் ஷாமில் உள்ள சிரியாவில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க, ஈராக்கில் உள்ள மக்கள் இருக்கிறாங்க. இந்த ரெண்டு நாட்டு மக்களும் சேர்ந்து முஸ்லீம்களுடைய அணியில் ரெண்டு நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. ரெண்டு நாட்டு மக்களும் சேர்ந்து நினைச்சா போர் பணியில் ஈடுபடுறாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா பகல் முழுக்க போர் செய்வாங்க, ராத்திரியெல்லாம் இபாதத்தில் ஈடுபட்டிருப்பாங்க, குர்ஆன் ஓதிட்டு இருப்பாங்க. அவர் பக்கத்தில் வந்து சிரியாக்காரர் இருப்பார், இவர் ஈராக்காரர். ரெண்டு பேரும் ஓதுறது பார்த்தோன்னா டிஃப்ரெண்டாக இருக்கு. இவர் வித்தியாசமாக ஓதுறாரு, இவர் வேற மாதிரி ஓதுறாரு. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஓதுறாங்க. ஆனால் ரெண்டு பேரும் ஒரே அத்தியாயத்தை ஓதுறாங்க. ஆனால் ஷாம்காரர் ஓதக்கூடிய அந்த ஓதல் முறைக்கும் ஈராக் நாட்டில் இருக்கக்கூடிய ஓதக்கூடிய அந்த ஓதல் முறைக்கும் மத்தியில் என்ன இருக்கிறது, வேறுபாடு இருக்கிற வித்தியாசம் இருக்கிறது. இதனால இவரு சொன்ன தப்ப வகிறன் அவரை சொல்ல, இவர் அவரை பார்த்து நீ தான் தப்ப வகிறன் சொல்ல, இப்படிப்பட்ட ஒரு ஒரு சச்சரவு அங்கே ஏற்பட ஆரம்பித்து விட்டது. ஏன்னா போர்ப்படை அப்படிங்கும் போது, ராணுவம் அப்படின்னு சொல்லும் போது எல்லா தரப்பு மக்களும் இருப்பாங்க, எல்லா பகுதியில் உள்ள மக்கள் நினைச்சுவாங்க இருப்பாங்க, எல்லா நாட்டு மக்களும் நினைச்சுவாங்க, எல்லா ரீஜனில் உள்ள மக்கள் இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் இன்னொருத்தருடைய ஓதல வந்து தவறு காணக்கூடிய ஒரு மோசமான நிலை அங்கே ஏற்பட்டு விட்டது. நீ வந்து தப்பா வகிறான், இவரு அவரை பார்த்து சொல்ல, அவர் இவரை பார்த்து சொல்ல, இந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டது. இதை பார்த்து பயந்த ஹுதைஃபத்து பின் யமான் என்று சொல்லப்படக்கூடிய நபி தோழர் வேற யார்கிட்ட வந்தாங்க, உஸ்மான்ட வந்தாங்க. உஸ்மான்ட வந்து அவங்க நினைச்சா ஒரு முறையீடு செய்யறாங்க. என்ன முறையீடு அப்படின்னா, இங்க பாருங்க, எல்லாரும் நினைச்சாங்க குரான ஓதுறாங்க, இபாதத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. ஒருத்தர் இன்னொருத்தருடைய ஓதல் முறையை தவறு காணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த கருத்து மோதலை முடிவுக்கு கொண்டு வந்தாக வேண்டும், இல்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் பிளவுபட்டு விடும் அப்படின்னா, இந்த சமூகம் பிளவுபட்டு விடும் அப்படின்னா. அப்ப அவங்க யோசிச்சாங்க, அப்ப அங்கேயும் மூத்த மூத்த சகாபாக்கள் இருக்குதானே செஞ்சாங்க, அதனால அவங்க வந்து எந்த சாவியும் இந்த கருத்து கணக்கில் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஏன்னா அது நியாயமான கருத்து. அதாவது அந்த ஏழு ஓதல் முறையில் இருக்கக்கூடிய ஏழு வெவ்வேறு வார்த்தை அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த குரானுடைய அந்த வசனங்களை ஒரே வார்த்தை அமைப்புக்கு ஒரே முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது ஹுதைஃபத்துல் யமானுடைய கோரிக்கையா இருக்கிறது. அந்த கோரிக்கை நினைச்சுறாங்கன்னா அந்த உஸ்மான் அஃபா நினைச்சுறாங்க, ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு அவங்களும் யார்தான் கூப்பிடுறாங்க, யார அழைக்கிறாங்க அந்த பணி செய்யறதுக்கு, ஜெயிலுக்கு சாபித்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அழைக்கிறாங்க. இப்போ வந்து அந்த மாஸ்டர் காப்பி ஆட்ட இருக்குது, மாஸ்டர் காப்பி காட்டு இருக்குது, ஹப்சாட்ட இருக்குது, யாரு ஹப்சா யாரு மூர் ஃபாருக்குடைய மகள் ஹப்சாட்ட இருக்குது. அந்த மாஸ்டர் காப்பியை வரவழைச்சு அதை வச்சு அழைச்சிக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, அந்த ஏழு ஓதல் முறையில் இருந்த அந்த குரானுடைய அந்த வசனங்கள் அத்தியாயங்கள் அத்தனையுமே ஒரே ஒரு ஓதல் முறைக்கு நிற்கப்படுது, ஒரே ஒரு மொழிக்கு மாற்றம் செய்யப்படுகிறது. மொழிக்குன்னு சொன்னால் அர்த்தம் எல்லாமே அரபி மொழி தான், ஒரு வார்த்தை அமைப்புக்கு நிற்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. இதை வந்து அங்கே இருந்த மூத்த சஹாபிகள் யாருமே நினைக்கவில்லை, எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஏகோபித்த சஹாபிக்கு சஹாபாக்களுடைய ஏகோபித்த அங்கீகாரத்தினுடைய அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படுகிறது. இது வந்து குர்ஆனுடைய தொகுக்கப்பட்ட வரலாற்றினுடைய மூன்றாவது காலகட்டம் என்று நிற்கப்படுகிறது, அறியப்படுகிறது. இது வந்து எத்தனை காலகட்டம், உஸ்மானுடைய காலகட்டத்தில். அதாவது உஸ்மான் செஞ்ச பணி என்னது, அந்த ஏழு ஓதல் முறையை நினைச்சாங்க, ஒரே ஓதல் முறையாக வேற ஒன்றும் அவசியம் இல்லை, அதில் வசனங்களை தூக்குற அதெல்லாம் அவசியம் இல்லை, ஏழு ஓதல் முறையில் இருந்த அந்த குரானுடைய வசனங்களை ஒரே ஓதல் முறைக்கு மாத்துறாங்க. இதுதான் அவங்க உஸ்மான் செஞ்சது. உஸ்மான் அவர்கள் வந்து இன்னொரு வேலையும் செஞ்சாங்க. அது என்ன வேலை அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த குரானுடைய அந்த எழுத்து வடிவம் இருக்கு பாருங்க, அந்த வடிவத்தை அதுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நாம வச்சு ஓதிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதுக்கு பேர் வந்து ஒரு அதுக்கு ஒரு வடிவம், ஒரு பேர் இருக்கிறது. இந்த எழுத்து வடிவத்திற்கு ஒரு பேர் இருக்கிறது, அர்ரஸ்முல் உஸ்மானி என்று சொல்லுவார்கள். என்ன சொல்லுவாங்க, அர்ரஸ்முல் உஸ்மானி, உஸ்மானிய எழுத்து வடிவம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இந்த எழுத்தை இப்படித்தான் எழுதணும் கொடுத்திருக்கிறார். உபதாரமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அப்படின்றது. மாலிகி யௌமித்தீன்ங்கிற எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, மாலிக் அடுத்து அலிஃப் இருக்கான்னு பாருங்க, குரான்ல அலிஃப் இருக்கா, மேலதான் இருக்கும். மீமுக்கு அடுத்து என்ன இருக்காது, அலிஃப் இருக்காது. ஆனால் நம்ம உச்சரிக்கும் போது அலிஃப் சேர்ந்தா வருது அது, ஆனா உச்சரிக்கும் போது மீமுக்கு அடுத்து அலிஃபு சேர்ந்தா வருது, ஆனா அதுல மீமுக்கு அடுத்து என்ன இருக்காது, அலிஃபு இருக்காது. நம்ம அர் ரஹ்மான் அதுல மீமுக்கு அடுத்து அலிஃபு இருக்குதா, இருக்காது. மேலதான் ஒரு நெடில் அலிப்பு போட்டிருப்பாங்களே தவிர, நெடில் குறியீடு போட்டிருக்கீங்க தவிர, மீமுக்கு அடுத்து என்ன இருக்காது, அலிப்பு இருக்காது. அது எழுத்து பிழையாது, அது எழுத்து பிழையா அல்லது தெரிஞ்சதான் செய்யறாங்களா அவங்க. இன்னைக்கு சில பேர் நினைச்சாங்க மேலாவித்தனமாக அதிக பிரசங்கித்தனமாக போய் நினைச்சாங்க, அது குரானுடைய எழுத்து பிழை என்று சொல்கிறார்கள், அது எழுத்து பிழை அல்ல. அது உஸ்மான் அவர்கள் அந்த எழுத்து வடிவத்தை இந்த குர்ஆனுக்கு கொடுக்கிற சமயத்துல மூத்த மூத்த நபித்தோழர்கள் இருந்தார்கள், யாருமே நினைச்சல அதை மறுக்கவே இல்லை, எதிர்க்கவே இல்லை. இதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. இந்த எழுத்து வடிவம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த எழுத்து வடிவம் என்பது உஸ்மான் அவர்களாக உருவாக்கியதா அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இருந்ததா அப்படிங்கிறதுல என்ன இருக்கிறது, அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ஆனாலும் கூட சஹாபாக்கள் யாருமே நினைச்சல அதை எதிர்க்கவில்லை. இதெல்லாம் எதிர்க்க இந்த ஏற்பாட்டை செய்தாங்க அப்படின்னா, குர்ஆனுக்கு என்று ஒரு தனித்தன்மை, ஒரு தனித்துவம் இருக்க வேண்டும், குர்ஆனுடைய வசனத்திற்கு ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்தாங்க. அப்ப ஒரே எழுத்து முறைக்கு கொண்டு வந்ததும் எழுத்து வடிவத்தை அதற்கு கொடுத்ததும் உஸ்மானுடைய பணியாக இருக்கிறது அப்படிங்கறத வரலாற்று நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். அதை தான் நம்ம அந்த குரானத்தை இன்னைக்கு நம்ம வச்சு ஓதிட்டு இருக்கிறோம். இப்போ சாதாரணமாக நீங்கள் கம்ப்யூட்டரில் போய் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறதுக்கும் ரஸ்மல் உஸ்மானில் டைப் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரஸ்மல் உஸ்மானுக்கும் தனியாக ஃபாண்ட் இருக்குது, அது தனியாக ஃபாண்ட் நினைச்சிருக்கிறான்னு சொன்னால் எழுதி வச்சிருக்கிறாங்க. சாதாரணமாக நீங்கள் வந்து உதாரணமாக டைம்ஸ் நியூ ரோமன் இருக்குது, அந்த ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லி அடிச்சிங்கன்னு சொன்னோன்னா அது வேறு எழுத்து வடிவத்தில் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் ரஸ்மல் உஸ்மானி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபாண்டை வச்சுருக்கிறாங்க, அதுக்கு உஸ்மானி ஃபாண்ட்னா பேர் அல் ஹத்துல் உஸ்மானி சொல்லுவாங்க, அதுக்கு பேர் உஸ்மானிய ஃபாண்ட்னு சொல்லுவாங்க. அதை கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்டை செலக்ட் பண்ணி நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னோன்னா அது குரானுடைய எழுத்துடைய தொகுதி நினைக்கி வந்துட்டே இருக்காது. அதாவது இந்த அளவுக்கு ஏன் அவ்வாறு அந்த அமைப்பு எல்லாம் செய்யப்பட்டுக்கிறதுன்னு சொன்னால் குரான் வந்து பாதுகாக்கப்படுது என்பதற்கான ஏற்பாடுகள். இதை தொடர்ந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்காது, இன்ஷா அடுத்த அமர்வில் என்ன செய்வோம் தெரிஞ்சுக்கிடுவோம். ஆக மொத்தத்தில் இன்னைக்கு நாம் வந்து என்ன செஞ்சோம், மூணு தொகுக்கப்பட்ட காலகட்டங்களை பற்றி தெரிந்து கொண்டோம். ஒன்று என்னது, யாருடைய காலத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து குரான் எவ்வாறு தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், அதுதான் வந்து முதல் காலகட்டம். இரண்டாவதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்தில் வந்து குரான் தொகுக்கப்பட்ட அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டோம், அது இரண்டாவது காலகட்டம். அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் வந்து குரான் தொகுக்கப்பட்ட வரலாற்றை தெரிந்து கொண்டோம், அதேத்தில் மூன்றாவது காலகட்டம். இந்த காலகட்டங்களில் இவர்கள் செய்த பணிகள் நிமித்தமாக அந்த குரான் இன்றைக்கும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் காரணமாக அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அதில் அடிஷ்னலாக சில விஷயங்களாக சேர்க்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் மேலும் சில செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் பார்ப்போம். இந்த அமர்வை இத்தோடு நிறுத்திக் கொள்ளும் நிறைய செய்திகள் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.